அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நீதியின் பாதை என்கிற வழியிலே நீங்கள் நடக்கவும் இறைவனுடன் உண்மையான அன்பு கூறவும் இறைவனை நெருங்கவும் விரும்புகிற இறைவன் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு அருள் புரிவானாக. அன்பானவர்களே, இன்று நாம் இறைவாக்கினரின் செய்திகளை மறு ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளோம். நற்செய்தி என்பது பாவிகளை இறைவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக காட்ட முடியும் என்பதை போதிக்கிறது. மூசா நபி அவர்கள் மூலமாக இறைவனால் அளிக்கப்பட்ட தௌரத் என்னும் வேதத்தை இன்று நாம் மறு பரிசீலனை செய்ய இருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி சத்தியத்தை அறிய விரும்பும் இன்சானுக்கு தௌரத் மிகவும் பிரயோஜனமான ஒரு புத்தகம். வேதம் இறைவனிடமிருந்து வந்ததா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள தௌரத் ஒரு அடித்தளமாக இருக்கிறது. தௌரத்தின் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் முந்தின மனிதனான ஆதம் நபி அவர்கள் எவ்வாறு பாவம் செய்தார்கள் என்பதை பார்த்தோம். ஆதம் நபியின் பாவமானது ஒரு தொற்று வியாதியைப் போல பரவி துக்கத்தையும் வேதனையையும் மரணத்தையும் அனைவருக்கும் கொண்டு வந்தது என்றும் பார்த்தோம். ஆனாலும் பாவம் அதிகரிக்கிற இடத்தில் இறைவனின் கருணையும் அதிகரித்தது என்றும் பார்த்தோம். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். முந்தின மறு ஆய்வு பாடத்திட்டத்தில் இறைவன் இப்ராஹிம் நபியை அழைத்தார். இப்ராஹிம் நபியை ஒரு புதிய ஜாதியாக்குவதாக உறுதியளித்தான். அதன்படி ஆபிரகாமின் குமாரன் இஸ்காக், இஸ்காக்கிலிருந்து யாக்கூப், யாக்கூபிலிருந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை உண்டாக்கினார். இறைவன் எப்படிப்பட்டவன்? இறைவனின் நீதியான தீர்ப்பிலிருந்து இன்சானை பாதுகாக்க இறைவன் இப்ராஹிம் நபியை தெரிந்து கொண்டு அவருடைய சந்ததிகளாகிய இஸ்காக்கு பின் யாக்கோப், அவருக்கு பின் அவருடைய 12 கோத்திரங்களை எப்படி தன் ஜனமாக தெரிந்தெடுத்து அந்த கோத்திரத்தின் மூசாவை தெரிந்து கொண்டு அவர் மூலம் கொடுக்கப்பட்ட பரிசுத்த நியாய பிரமாணத்தை பற்றி தான் இன்று நாம் மறு ஆய்வு செய்ய போகிறோம். தௌரத் புத்தகத்தில் நாம் பார்த்தபொழுது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைகளாக இருப்பதற்கு இறைவன் அனுமதி அளித்திருந்தான் என்பதை பார்த்தோம். இறைவனின் திட்டப்படியே மூசா நபி அவர்கள் எகிப்தின் ராஜாவான ஃபிரவுன் வீட்டிலேயே வளர்க்கப்பட்டு பிறகு எகிப்திலிருந்து மூசா நபி அவர்கள் வெளியேறிய பின் இறைவனால் சந்திக்கப்பட்டு இஸ்ரேலர்களை மீட்கும்படியாக மீண்டும் எகிப்திற்கே அனுப்பப்பட்டார். இந்த மூசா நபி ஒரு இஸ்ரவேலர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனை தொழுது கொள்வதற்காக இஸ்ரேலர்களை அனுப்பிவிடும்படி ஃபிரவுனிடம் சொல்வதற்காக இறைவன் மூசா நபியை அனுப்பினான். ஆனால் ஃபிரவுன் அதற்கு சம்மதிக்கவில்லை. மூசா நபியையும் இறைவனையும் ஃபிரவுன் கேலி செய்தான். யார் இந்த இறைவன்? நான் இஸ்ரேலரை போக விடுவதில்லை என்று ஃபிரவுன் சொன்னதினால் இறைவன் தன் வல்லமையையும் மகத்துவத்தையும் ஃபிரவுனுக்கும் எகிப்துக்கும் தெரியப்படுத்தும்படி 9 பயங்கர வாதைகளினால் வாதித்தான். இவ்வாதையால் இஸ்ரேலரை தவிர எகிப்து தேசத்தின் மற்ற எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டனர். ஆனாலும் ஃபிரவுன் மூசாவுக்கும் இறைவனுக்கும் கீழ்ப்படிய மறுத்தான். அப்பொழுது இறைவன் மூசாவை நோக்கி, நான் இன்னும் ஒரு வாதியை எகிப்தின் மேல் அனுப்புவேன், அப்பொழுது ஃபிரவுன் உங்களை போக விட்டு விடுவான் என்று கூறினான். அந்த 10வது வாதை என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா? ஆம், அதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம். இதன் மூலமாக ஃபிரவுன் வீட்டிலும் மற்றும் எகிப்தியர் அனைவரின் வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகள் செத்து மடிந்ததை நாம் கண்டோம். ஆனால் இஸ்ரேலரின் வீட்டிலோ ஒரு சேதமும் ஏற்படவில்லை. காரணம், இறைவனே கட்டளையிட்டிருந்தான். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆடு குர்பானாக கொடுக்கப்பட்டு அதன் இரத்தம் கதவுகளின் மேல் நிலைக்கால்களின் மேல் பூசப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் எந்த சேதமும் நடைபெறாது என்று இறைவனே வாக்களித்திருந்தான். இஸ்ரேலரின் தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டது இப்படித்தான். நாம் பார்த்தபடி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேலர் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தில் உள்ளதை விட பஸ்கா நாளில் நடைபெற்ற சம்பவத்திற்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளது. இவைகள் புதிய ஏற்பாட்டில் நடக்க போகும் காரியத்திற்கு நிழலாக நடந்தது என்று இறைவாக்கு கூறுகிறது. பார்வோனை விட கொடியவனான ஷைத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக இறைவன் தேர்ந்தெடுத்த திட்டத்தின் நிழலாகவே இச்சம்பவம் நடந்தது. ஆதமின் உம்மத்துகள் அனைவரும் அடிமைகளே என்பதை இறைவாக்கு நமக்கு கூறுகிறது. ஒருவேளை நீங்கள் ஆம், நாங்கள் அனைவரும் இறைவனுக்கு அடிமைகள் தான் என கூறலாம். ஆனால் ஈசா நபி அவர்கள் கூறும்போது சற்று வித்தியாசமாக கூறுகிறார். என்ன சொல்கிறார்? பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமை என்று கூறுகிறார். ஆதமின் உம்மத்துகள் அனைவரும் பாவம் செய்கிறபடினால் அவர்கள் அனைவரும் ஷைத்தானின் அடிமைகளாகவே இருக்கின்றனர். ஷைத்தான் பாவத்திற்கு எஜமானனாக செயல்படுகிறான். ஷைத்தானுக்கு அடிமையாக இருப்பவர்கள் அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது என்பது உறுதியான உண்மை. தன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள பிராயசித்தமாக எதையாவது செய்தால் அல்லது எதையாவது கொடுத்தால் விடுதலையாக முடியுமா? முடியாது. நிலைமை இப்படி இருக்க ஷைத்தானின் ஆதிக்கத்திலிருந்தும் இன்சான் எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இப்படி பாதிக்கப்படுகிறவர்களை விடுவிக்க யாராவது இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார். அதனால் இறைவனுக்கு செலவாத்து கூறுங்கள். நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஒருவரை இறைவன் நமக்காக அனுப்பியுள்ளான். அப்படி இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த மீட்பர் நீதி உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர்தான் ஈசா மசி. இவர் ஜன்னத்திலிருந்து வந்தார். அவரை குறித்து இறைவாக்கினர் அனைவரும் சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். தௌரத்தில் ஒரு கன்னி பெண்ணின் மூலமாக பிறக்கும் ஒருவர் ஷைத்தானின் தலையை நசுக்குவார் என்று நாம் படித்தோம். இறைவன் தன்னுடைய குமாரன் என்று அழைக்கும் இந்த மீட்பர் மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். அவர் கை கால்கள் துளைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுவார் என்று தாவூது நபி அவர்கள் வஹி மூலம் சபூரில் முன்னறிவித்தார் என்பதை பார்த்தோம். இந்த அற்புதமான மீட்பரை பற்றி அதிகமாக படித்தோம். அவர் வேறு யாரும் அல்ல, ஈசா நபியே அந்த மீட்பர். அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் குர்பானாக தன்னை ஒப்புக் கொடுத்து மௌத்தானார். கபரிலிருந்து மீண்டும் ரூஹோடு எழுந்தார். ஆம், பாவிகளின் இரட்சகரை பற்றி வகையாக முன்மொழிந்த இறைவாக்குகள் அனைத்தும் நிறைவேறின. இறைவாக்கானது ஈசா நபியை இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறது. பஸ்கா நாளில் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டிகளைப் போலவே நம்மை மீட்கும்படியாக ஈசா என்னும் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் சிந்தினார். முதல் பஸ்காவில் ஆட்டுக்குட்டிகளின் ரத்தம் மூலமாக இஸ்ரேலர்கள் மீட்கப்பட்டதைப் போல சுமார் 1500 வருடங்களுக்கு பிறகு ஈசா நபி அவர்களின் இரத்தத்தின் மூலமாக பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் இன்சானை மீட்க இறைவன் நாட்டம் கொண்டான். அதற்காக ஈசா நபி அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார். மாஷா அல்லா. இப்ராஹிம் நபி அவர்கள் செலுத்தின குர்பானின் அடையாளம் ஈசாவில் நிறைவேறினது. அது போலவே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் அடையாளமும் ஈசாவில் நிறைவேறியது. ஈசாவை கொலை செய்தவர்கள் இறைவனின் திட்டத்தை அறியாமல் கொலை செய்தார்கள். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே இறைவனின் நாட்டம் மாஷா அல்லாஹ் அது இதுவாகவே இருந்தது. வெளிப்படுத்தல் 13வது சூரா 8வது ஆயத்தையும் அப்போஸ்தலர் 3வது சூரா 17வது ஆயத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஈசா நபியே சரியான மற்றும் இறுதி குர்பான். எதற்காக? ஆதமின் உம்மத்துகளின் பாவ நிவாரணத்திற்காக. இறைவனின் சட்டத்தில் இது எழுதப்பட்ட ஒன்று. இதை குறித்து இறைவாக்கு கூறுவதை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 5வது சுரா 7வது ஆயத்தையும் ரோமர் 5வது சுரா 6 முதல் 8 வரை உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பஸ்தாவின் கதையை விட்டுவிட்டு இஸ்ரேலருக்கு இறைவன் அளித்த பரிசுத்த சட்டத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டதை இப்பொழுது நினைவுக்கு கொண்டு வருவோம். தௌரத்தில் இறைவன் மூசாவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தனது பரிசுத்தத்தை அல்லது மகிமையை வெளிப்படுத்தினதை நாம் காண முடியும். சீனாய் மலையில் அக்கினி, இடி, மின்னல் இவைகளின் நடுவிலே இறங்கினதை நாம் கண்டோம். இறைவன் அளித்த 10 கட்டளைகளையும் மற்ற பிரமாணங்களையும் மூசா நபியின் பிரமாணங்கள் என்று அழைத்தார்கள். யாத்ராகமம் 20 சுரா 3-17 வரை உள்ள ஆயத்துகளையும், கலாத்தியர் 3 சுரா 10 ஆயத்தையும், யாக்கோபு 2 சுரா 10 ஆயத்தையும் வாசிக்கிறேன். கேளுங்கள், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடைபிப்பாயாக. 7 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றினே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். இந்த செய்தியை கவனித்து கேட்கும் நண்பர்களே, நீங்கள் பிறந்த நாளிலிருந்து மரிக்கும் நாள் வரைக்கும் நீங்கள் பரிசுத்தராக இருக்கும்படியாக, பரிபூர்ணராக இருக்கும்படியாக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இரவும் பகலும் இறைவனை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். மேலும் நீங்கள் உங்களை நேசிக்கிறதை போலவே உங்கள் அயலாரையும் நேசிக்க வேண்டும். இந்த புனித சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? நீங்கள் அதை நிறைவேற்றவில்லை என்பதை நீங்களே அறிவீர்கள். இறைவாக்கை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமர் 3 சுரா 10 ஆயத்தையும், 1 யோவான் 1 சுரா 8 ஆயத்தையும் வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஒருவேளை சிலர் கேட்கலாம், மூசா நபியின் நியாயப்பிரமாணத்தை நம்மில் யாராவது நிறைவேற்ற முடியாவிட்டால் இறைவன் ஏன் கொடுத்தான்? எல்லாரும் அழிந்து போக விரும்பும் இறைவன் யாரும் இல்லை. இறைவனுடைய அன்பு யாரும் அழிந்து போக விரும்புவதில்லை. பாவிகளுக்கு அவருடைய பரிசுத்த கட்டளையை ஏன் கொடுத்தார்? அந்த கட்டளை யாரையும் காப்பாற்ற முடியாது என்று இறைவன் அறிந்திருந்தால் அப்படிப்பட்ட கட்டளையை இறைவன் நமக்கு கொடுத்ததன் நோக்கம் என்ன? சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 3:20 கலாத்தியர் 3:22 மத்தேய் 5:17 ரோமர் 8:1-3 கலாத்தியர் 3:10-11 யோவான் 3:16 வாசிக்கிறேன், கேளுங்கள். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பான நண்பர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தமைக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். ஆமீன்.